ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் மூன்றாம் சூத்திரம். வழங்குபவர் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கண் பார்க்கும், ஆனால் நான் தான் கண்டேன் என்று என்ன செய்ய? அது கண்ணுக்கு கண்டதனால் பெற்ற இன்பம் கண் அனுபவிக்குதா, நாக்கு அனுபவிக்குதா? செவி தண்டன் இன்பத்தை தண்டன் குணங்களை என்ன செய்யறதில்ல, அனுபவிக்கிறது இல்ல. அவற்றெல்லாம் உள்ளார நின்று எது அனுபவிக்கிறது? உயிர் தான் அனுபவிக்கிறது. ரெண்டாவது, ஒரு டீ ஒரு காஃபி இருக்குன்னு வச்சுங்க, காஃபி கடைக்கு போறோம், கும்பகோணம் காஃபி கடை இருக்குன்னு வச்சுங்க, போனோம்னா அது என்ன செய்யும், அப்படியே டீயை போட்டு உரை சத்தம் அப்புறமே தான் என்ன செய்யும். ஒரு பொருளை அஞ்சு விஷயம் என்ன செய்யுது, அஞ்சு வகையில அறிந்து கொள்கிறது. அஞ்சும் சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்தா தான் அந்த பொருளை பற்றி அறிவு சேரும். அப்ப இவற்றின் ஊடே இருந்து எது அனுபவிக்கிறது, ஆன்மா வைக்கிறது. ஏனால் இவையெல்லாம் சடப்பொருள்கள். இறந்த பின்னாடி செத்து போயிட்டோம்னா நம்ம கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு, எல்லாம் இருக்கா இல்லையா? கொஞ்சோண்டு தேனை விடுங்க, சுவைக்குமா என்ன? செத்த ஆன்மா செத்த உடம்பு என்ன செய்யாது, அதை அனுபவிக்குமா என்ன? ஏன் அதை ஐம்பொறி குணங்கள் தான், ஐம்பொறி தான் ஆன்மான்னா இறந்த உடல்ல என்ன இருக்கு, அந்த உறுப்புகள் இருக்கிறது. ஏன் அதை அனுபவிக்கவில்லை? அப்ப அந்த பொறி குணங்கள் ஊடாக இருந்து எது அனுபவிக்கிறது, ஆன்மா தான் அனுபவிக்கிறது என்று சொல்கிறார். மூணாவது புரிஞ்சுச்சுங்களா? அதுக்கு அடுத்து என்ன, ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது என்று சொல்கிறார். ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது என்று சொல்றாங்க. ஆன்மவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா, தேகான்மவாதி ஒருத்தர், சூன்ய தேன்மா தேக சூக்கும தேகான்மவாதி ஒருத்தர், அவன் என்ன செய்யணும், சூக்கும தேகம் தான் ஆன்மா அப்படின்னு. சூக்கும் இது தூள தேகம், இதுக்குள்ள இருக்கிறது நமக்கு 36 தத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல அசுத்தமாக இருக்கு இல்லையா, எத்தனை இருக்கு, சுத்த தத்துவத்தான சுத்தமாயே, அஞ்சு போக மீது எல்லாமே என்னதான் அசுத்தமாயே தானே, அதுல பிரகிருதி மாய அது ஆன்ம தத்துவம் 24 அப்படின்னு போறோம் சரிங்களா, கிளியரமா இல்லையா? அப்படி கீழே இருந்து வந்ததுதான் உடம்பினுடைய காரிய பொருள் தான் மாறிடுது சரிங்களா. தாத்விகம்னா தத்துவத்தினுடைய காரிய பொருள் தான் தாத்விகம். தாத்விகம் என்னவா மாறுது, நமக்கு உடம்பாக ரத்த கந்தத்தினுடைய விளைவு தான் நம்ம இந்த உடம்பு உட்பட வருது தானுங்களா. இதெல்லாம் இல்லாம சூக்குமதேகம் ஒண்ணு இருக்கு, சூக்குமதேகம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சொன்னோம் இல்லைங்களா, அது எப்பவுமே இருக்கும். அது என்ன எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த ஆன்மா இருக்குன்னா எல்லா கருவியோட சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை இருக்கு, இந்த கருவியோட சேராத நிலைன்னு ஒண்ணு இருக்கு. வகுப்பு கேக்குறோம், எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க உண்டா இல்லையா, எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க உண்டா இல்லையா, என்ன கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. கவனிக்கிற மாதிரி எத்தனை நேரம் தான் கவனிக்கிற மாதிரி நடிக்கிறது, நேரம் எல்லாருக்கும் எங்க போயிட்டு வந்திருக்கோம், எங்கெங்கயும் அவையும் விழுப்பப்பட்ட இடத்துக்கெல்லாம் நான் பேசும்போது எனக்கு எங்கேயும் போகாது, ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கிறேன் நாங்க. ஆனா கேக்குறவங்களுக்கு என்ன ஆகும், இன்னாரம் வீடு போயிருக்கோம், புளி குழம்பா வெங்காய குழம்பா, இன்னைக்கு மருமக எண்ணத்தை குண்டா உடஞ்சா, இல்லை ஒரு நம்பி ஊட்ட உட்கார்ந்துட்டு வந்துருக்கோம், பையன் என்ன பண்ணானோ, இவர் எத்தனை மணிக்கு பத்தியா 3-4 வந்துருக்காரு, மொத்தம் 7 மணியே பெத்தனையாச்சுன்னு தெரியல, இப்படியே போனா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இவரே எடுத்துருவாரோ அப்படின்லாம் யோசிச்சு எடுத்துட்டு இருக்கு இந்த ஆன்மா. ஆன்மா இல்ல சிந்தனை என்ன செய்யும், ஆனா உடம்பு என்ன செய்யுது, ஏ வந்து என்னையவே கருவிகளோடு முழு கருவிகளோடு சேர்ந்து இருக்கும் போது ஒரு நிலை, கருவிகளோடு விலகி இருக்கிறது ஒரு நிலை. கருவி விட்டு தள்ளி இருக்கிறது. இப்ப உடம்பு மட்டும் இங்க இருக்கும், இந்த கருவியோட ஆன்மா என்ன செய்யல, கலந்துருக்க. தூங்குறோம் இல்லைங்களா, தூங்குறோம். அப்ப தூக்கும் போது மட்டும் வேலை செய்யும், கனவு வரும், அப்புறம் விழிச்சிடறோம், தூங்கி எந்திரிச்சிடறோம். என்ன கனவு வந்து நமக்கு தெரியுமா, என்ன கனவு வந்து தெளிவா தெரியுமா, மயமயன தெரியும். சில கனவு என்ன செய்யும், பாதிதான் தெரியும். சில கனவு விழிச்ச உடனே என்ன செய்யாது, நினைவுக்கு வராம உண்டா இல்லைங்களா. இதுதான் சூக்குமதேகம்னு சொல்லக்கூடிய, அது தூங்கும் போது நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இருக்கு. இப்ப எப்படி வேலை செய்யும்னா, நமக்கு விருப்பம் இல்லாதவற்றை கேட்கும் பொழுது அப்படின்ற அவ்வளவுதான். என்ன அர்த்தம் இங்க இல்ல, அந்த சூக்கும தேகம் வந்து என்ன செய்யுதோ, எங்கெங்க இப்ப எங்க போச்சுன்னு கேட்டா யாருக்கும் நினப்பு இருக்காரு. இப்ப எங்கெங்கெல்லாம் உங்க ஆன்மா மானத்து போயிட்டு இருந்துன்னு சொல்ல முடியுமா, ராசியம் முன்ன ஒன்னு நினைச்சிருக்கும், அடுத்து ஒண்ணு நினைக்கும், அதுக்கு அடுத்து ஒண்ணு நினைக்கும், உண்டா இல்லைங்களா. அப்ப சுகும தேகம் தான் ஆன்மான்னா, எப்பொழுதும் எதை கண்டாலும் நினைவு வச்சுக்கணுமா இல்லையா, கனவா நினைச்சு வந்ததையும் நனவுல நினைவு இருக்கணுமா இல்லையா, நனவுல நினைவு இருக்கிறது இல்லை. அப்ப சுகும தேகம் ஆன்மான்னு எப்படி சொல்ல முடியும், புரியுதா இல்லைங்களா. சுகும தேகம் ஆன்மா இல்ல, ஏன்னா கனவில் கண்டதை நனவுல என்ன செய்யறது இல்லை, அந்த ஆன்மா ரீகால் பண்ணி நினைவை கொண்டு வர முடியறது இல்ல. சூக்கும தேகம் தான் ஆன்மான்னா, கனவுலையும் வேலை செஞ்சு நினைவு இருக்கணும், நனவுலையும் அது நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். சரிங்களா, அதான் ஒடுக்க மனிதரையும்னா, இந்த சூக்கும தேகம் வந்து புரிய டகாயம்னு சொல்லுவாங்க, எட்டே எட்டு இருக்கக்கூடியது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அது பற்றியான அது என்னன்னா, ஐந்து அவத்தைப்பட்டதில் ஆன்மாவினுடைய நிலை. உங்களுக்கு அடுத்தடுத்த நூறுபா சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஐந்து அவத்தை. ரொம்பவெல்லாம் நான் விளக்கல, அது விளக்கணும்னாவே ஆன்மா எங்கேயும் போயிடும், எல்லாம் என்ன ஆயிடுவோம், உடம்பு மட்டும் இங்க இருக்கும், அப்புறம் தேகத்துக்கு எங்கேயோ போயிடும். என்னன்னா, அரசன் ஒரு கதை, இது ஒரு நிகழ்ச்சி மூலமா சொல்லுவாங்க. ஒரு அரசன் வந்து என்ன செய்யறான், அவனுடைய அரண்மனை அரியணையிலிருந்து என்ன செய்யறான், அவன் கிளம்பி வெளியில அவன் போறான். முதல்ல அவன் மட்டுமா என்ன செய்வான், கிளம்பி வருவான். வந்துட்டு அவனுடைய அமைச்சர் என்ன செய்வாரு, ஒரு கட்டத்துக்கு மேல அமைச்சர் செய்வாரு, அவர் வீட்டுக்குள்ள இருந்து கிளம்பும் போது உள்ள இருந்து அமைச்சர் வரமாட்டான். உண்டா மக்கள் எல்லாம் இல்லைங்களா. ஒரு அரசன் வரும்பொழுது முதல்ல அவன் மட்டும் வருவான், அப்புறம் என்ன செய்வான், மெய்காப்பாளன், அப்புறம் அமைச்சர்கள், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை எல்லாம் என்ன செய்வோம், அப்படியே மொத்தமா வெளியில வரும். எல்லாம் வெளியில வர்றது எதுன்னா, ஆன்மா இங்க இருக்குன்னு அர்த்தம். எங்க இருக்கு, இங்கிருந்து ஒன்றை என்ன செய்யுது, கவனிக்குது. எல்லா போர் எல்லா உறுப்புகளும் என்ன செய்யுது, கருவிகளும் உச்ச நிலை ஒன்றை கவனிக்குது. திருப்பி அவன் என்ன செய்யறான், திருப்பி அவன் அவனோட அரண்மனைக்குள்ள போறான். அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வந்து அது அந்த இடத்துக்கு போகும். கடைசி அரசன் பின்னாடி கடைசி வரைக்கும் போயிட்டு வராது. எங்கடா இங்க வந்த மன்னா, நீங்க போனீங்களா, அதுக்குனால வந்து அவன் இடத்துக்கு போட சொல்லுவானா இல்லையா, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, அப்படி என்ன செய்ய அங்கங்க போயிட்டு கடைசி அரசன் மட்டும், அங்க அரசன் மட்டும் போறது என்னதுங்க, ஆன்மா கீழே வந்துடும். இங்க ஆன்மா கருவிகளோட இல்லாம, கருவிகளோட இல்லைன்னா எதை என்ன செய்ய முடியாது, ஆன்மா விளங்கிக்க முடியாது. ஆன்மா கருவிகளோடு இருந்தா என்ன செய்ய, ஒன்றை அறிந்து கொள்கிறது. புரியுதா இல்லைங்களா சொல்றது, பையன் பின்னாடி என்ன மேட்ச் நடக்குது, 20-20 தான் ஓடிட்டு இருக்குது. தோனி பேட் அப்படியே கிரிக்கெட் பாக்கிற அப்படியே அப்படிங்கிற பைய அப்படி ஓடணும். அப்படிலாம் எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது என்ன செய்வாங்களாம், சில பேர் ஆர்வத்தில் போய் ஸ்கிரீன்ல போய் விழுந்துருவானுவாமா. எம்ஜிஆர் அம்பியார் அம்பியார் வந்து எம்ஜிஆர் அடிக்க வரும்போது இவன் போய் குரு போய் தலைவனை அடிக்கிற நீ போய் என்ன செய்வான், இன கிழிச்சிருவான். என்னது அப்பனா, அதுவா மாறிடுறது. கிரிக்கெட் விளையாட போய் என்ன செய்வான், நடந்து போகும்போது இவன் அப்படி பஞ்சு வீசுவான், கிரிக்கெட் மேட் வச்சு டப்பா வச்சு அப்படியே தட்டுவான். ஒண்ணுமே இருக்காது, கையில பேட்டும் இருக்காது, வந்து அவனா என்ன செய்வான், அப்படியே போடுவான். அப்படியே என்னைக்கு அவன் படிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி அவன் படிச்சிருந்து பாத்துருக்கீங்களா? அவன் இப்படி கிரிக்கெட் பேட்டும் பந்தும் இல்லாத போது கிரிக்கெட் விளையாடி பார்த்திருக்கோம். புக்கு இருக்கிற போது, புக்கு இல்லாத போது படிக்கிற தெய்வ தன்மை அது. புக்கு இருக்கிற போதே படிச்சு நம்ம பாத்துருக்கோமா? டே புக்கு கையில வச்சுட்டு உக்காருவான் அப்படிமா, அப்புறம் நீட்டுவான், அப்புறம் இப்படி படிப்பான், இப்படி திரும்பி படிப்பான், அப்புறம் புக்கு ஒரு பக்கம் கிடக்கும், அவரு கிடக்கும். இது என்னன்னா மேல்நிலை. எது அவனுக்கு பிடிச்சது செய்யும் போது கருவியில என்ன செய்யுது? அவனுக்கு பிடிக்காத செய்யும் போது கருவியெல்லாம் அப்படியே கரண்ட் வரும்பொழுது லைட் என்ன செய்யும்? அப்படியே அமிஞ்சு அமிஞ்சு. இதுதான் இந்த அவத்தைன்னு சொல்ல, ஐந்து நிலை அவத்தை, அது மூணா சொல்லி பதினஞ்சா சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப விளக்குறேன் நான். இந்த நிலையில தான் ஆன்மா ஒன்றை பற்றி உணர்வதும் விலகி உணரும். நான் மேலான அவத்தை அவத்தை என்று சொல்லுவாங்க. இயல்பு அவத்தைப்படுது. எல்லாவற்றையும் நம்மளால என்ன செய்ய முடியாது? தொடர்ச்சியா நம்மளால எல்லாத்தையும் கவனிக்க முடியாது. எவ்வளவு விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? விலகி விலகிதான் அறிவோம். விட்டு விட்டு அறிகிற அறிவு ஆன்மாவுக்கு இருக்கு. அதத்தான் சொல்றாரு, சூக்கும தேகம் தான் ஆன்மான்னா, கனவில் கண்டதை என்ன செய்யணும்? நனவிலையும் அது நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நினைவு வைத்துக் கொள்வதில்லை, அதனால சூக்கும தேகம் என்பது ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்லுறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? கண்படில் முண்டி வினை இன்மையின் ஆன்மா உள்ளது என்று சொல்லுறாங்களா. ஏன்னா என்ன சொல்றாரு இங்க வந்து, பிராணனன் தான் ஆன்மா என்று ஒரு கருத்து சொல்றாங்க. மூச்சு மூச்சு விடுறமா இல்லைங்களா? இதையெல்லாம் ஒவ்வொன்னே மருத்துவ உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறான் பிராணான்மவாதி. சரியா? கருவி இல்லைன்னா உடுப்போம், பொறிகள் இல்லைன்னா தடைப்போம், சூக்கும தேகம் இல்லைன்னா சரி ஒத்துக்கிறேன். ஆனா எப்பவுமே என்ன இருந்துட்டே இருக்கு? இருந்துகிட்டே இருக்கு. நீங்க சொப்பனம் இருக்கும், உறக்கம் பேருக்கும் சொல்லுவாங்க சரிங்களா. இந்த அவத்தையில பேருக்கம்னு சொல்லுவாங்க. அந்த கனவு நிகழாது, கனவும் நிகழாது, அங்க ஆன்மா மட்டும் இருக்கும். ஆன்மாவோடு பிராணன் அப்படியே உதவிக்கு இருந்துட்டே இருக்கும். அது அவத்தையில ஒரு நிலை. அப்ப பிராணன் இல்லாம போனா ஆன்மா என்ன ஆயிரும்? உடலை விட்டு நீங்கிடும். அதனால அந்த பிராணன் கூட இருக்கும். அப்ப பிராணன் எப்பவுமே என்ன இருக்கு? கூட இருந்துகிட்டே இருக்கு. அதனால பிராணன் தான் என்னது? ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைய விளக்கம் சொன்னாலும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை சிவஞான முனிவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அதை சொன்னா உங்களுக்கு விளங்கிடும் அப்படின்னா, ஏப்பா பிராணன் தான் ஆன்மான்னா பிராணன் யாரு? அரசன் போல. இதுதான் அர்த்தம். பிராணன் அரசன், பிராணன் தான் அந்த உறுப்புகள்லாம் வேலை செய்யும். அப்பனா அந்த உறுப்புகள்லாம் என்ன? அமைச்சர்கள். இந்த உறுப்புகள்லாம் அமைச்சர். நீடி படு தூங்குறோம் இல்ல, தூங்கும் போது என்ன நடக்குது? ஏதோ இது பண்றோம், பாம்பு மேல ஊறி போகுது. சில பேர் படுத்து தூங்கினாங்கன்னா யானையை மிதிச்சுட்டு போனா கூட எந்திரிச்சு வந்து என்ன என் மேல மண்ணா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. உண்டா இல்லையா? அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும் போது ஏமாத இல்லைன்னா கூட என்ன செய்யறது உடம்புக்கு? ஆழ்நிலை உறக்கத்துல எதுவுமே நமக்கு இந்த உடம்புகளோட நமக்கு என்ன ஆயிடுவோம்? பற்றே விலகிடும். ஏங்க அப்ப மூச்சு போயிட்டு வந்துட்டார். மூச்சு காத்து இந்த பிராணன்மா தான் ஆன்மான்னா, மூச்சு காத்து வேலை செய்யும் போது மீதி பொறிபுணம்லாம் வேலை செய்யணுமா இல்லையா? அரசன் வேலை செய்யும் போது அமைச்சன் எல்லாரும் வேலை செய்யணுமா இல்லையா? உண்டா இல்லைங்களா? வகுப்பு நடத்தும் போது கவனிக்கிற மாதிரியா தலையாடணுமா இல்லையா? உண்டா இல்லையா? நீங்க என்ன வேணும் நடத்துங்க, நாங்க யாரும் என்ன பண்ண போறது இல்ல, ஒன்னும் அசந்து கொடுக்க போறது இல்ல. லெட் அஸ் ஸ்டார்ட். நல்லா படுத்துட்டு வகுப்பு எப்படி நடத்த முடியும்? முடியுமா? வகுப்பு நடத்தும் போது சில பேர் அதை என்ன செய்யணும்? புரியுதோ புரிய தலைய என்ன வந்து விட்டு ஆட்டணும். கதை சொல்லும் போது ஆன் கேளு, ஆன் கேட்டாதான் என்ன செய்யணும், கதையை சொல்ல வரும். என்ன வரும்? அப்ப பிராணன் வேலை செய்யும் போது மத்த புலிகள் என்ன செய்யணும்? ஆன்மா பிராணன்னா பிராணன் வேலை செய்யும் பொழுது மத்த பொறுப்புகள் என்ன செய்யுது? தூங்கும் போது வேலை செய்யறது இல்ல. அது எப்படி அப்படி ஆகும்? அப்ப பிராணன் யாருக்காக இயங்குறது? ஆன்மாவுக்காக இயங்குகிறது. அப்ப பிராணன் ஆன்மா இல்லை என்று சொல்லுங்க. வந்து தூங்கும் போது நமக்கு இந்த தூங்குற நிலைங்கிறது என்னன்னா அந்த அவத்தையில ரொம்ப கீழ நிலையில் இருக்கக்கூடிய அவத்தை நிலை. அதுல எல்லா கருவியும் விட்டு விலகிடுவோம். அங்க தொப்பனமும் நிகழாது. நம்ம உட்காந்து மும்மரம் என்ன செய்யும்? சீல் பார்த்து அவ வாழ்க்கை பிடிக்கும் போச்சே அப்படின்னு அழுது பிடிக்கும். இவன் வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் தூக்கிட்டு இருப்பான். கடைசியில் டிவி தூக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடும். எப்படி கண்டுபிடிச்சு நுகரும் போது அப்படி இருக்கும். அருட்போகத்தை நுகரும் போது அப்படி வரும். இது உண்டு. ஆன்மா சிவானந்தத்தில் முக்தி நிலையில் மட்டும் மூழ்கி இருக்கிறதல்ல, சிவபூசையிலையும் மூழ்கி நிற்கும். சிவபூசையினுடைய ஆன்மார்த்த பூசை நிலையில் என்ன செய்யும் ஆன்மா? நீயும் நானுமாய் ஏகபோகனாய்னு கருவிகரணங்களெல்லாம் விலகி ஆன்மா என்ன செய்யணும்? முழுக்க சிவானந்தத்தில விலகி இருக்காது. சிறிது நேரம் தான் கிடைக்கும். அப்புறமே வீட்டுல தோசை ஒரு சத்தம் கேட்டேன்னா என்ன ஆயிரும்? ஜொஸ்ன்னு போயிடும். அதனாலதான் எல்லாரும் எந்திரிக்கணும்னு நம்ம எந்திரிச்சு பூஜையை முடிச்சிடணும். எல்லாரும் எந்திரிச்சாங்கன்னா பூஜை என்ன செய்ய முடியாது, சுத்தமா தெரிய வராது. பூஜையில போய் உட்காந்துருந்தா என்ன இட்லி சாப்பிடுறீங்கன்னா தோசையா? என்ன பூஜையை படிச்சிருந்தேன் வந்துருவீங்களா லேட்டாகுமா? இதுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியும். எப்படி இந்த பூஜை ரூம் மட்டும் வெளில வரும்? பட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டுமா வேண்டாமா? பத்திரி கொடுக்குற வந்திருக்காங்க, வந்துட்டேரு அப்புறமே பாத்துக்கலாம். ஒரு சாமியே கும்பிடல அப்படின்னு என்ன சிவபூஜையில் ஆன்மா உணரும். சிவானந்தத்தில் ஆன்மா என்ன செய்வாங்க? அந்த அகப்பூசையில இருக்கும். அதுக்குதான் சிவஞான முனிவர் என்ன சொல்றாருங்க, சிவோகம் பாவனையில் ஆன்மா இருந்து சிவபூசையை நிகழ்த்துதல் அப்படின்னு சொல்றாரு. அதை செய்வதுதான் சிவபூசையினுடைய முக்கியத்துவம். சிவபூசையில் அதுதான், அதுக்காக தான் சிவபூசை நிகழ்த்தப்படுது. சாமியை கழி வைக்கிறதுக்காக சிவபூசை பண்றது இல்லை. அவர் ஒண்ணு அழுதுபட்டு போக போறது. ஆன்மா என்ன செய்யுது? சிவத்தை இங்க எழுந்தருளை செய்து அந்த எருளத்தை செய்த இறைவனை இந்த சிவானந்தத்தை ஆன்மாவுக்கு அழுந்தி கொண்டு அப்புறம்தான் அது கருவிகரணங்கள் வேலைக்கு அது வந்து விலகி வரும். அப்புறம் முக்கியில் அது கடத்தியில் அனுபவிக்கும். ஆனா அந்த நிலையில் அது விலகி வராது. சிவானந்தத்தில் என்ன செய்யும்? முழுக்க முத்தியில் அனுபவித்தே இருக்கும். இறைவனை கருவிகரணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவனாதான் சொல்றோம். இன்னொன்று கருவிகரணங்களை கொண்டுதான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்றேன். ரெண்டு விஷயம் சொல்லணும் இல்லையா? கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் இறைவன். ஆனா கருவிகரணங்களை கொண்டுதான் இறைவன் என்ன செய்யும்? இறைவனை அடைவதற்கான வழிகளை கருவிகரணங்களை கொண்டு நிகழ்த்தலாம். ஆனா அனுபவிக்கிறதுக்கு என்ன வேண்டியதில்லை. நீ எல்லாம் சிவபெருமானை தொட்டு அனுபவித்தீர்களா? முத்தகத்தை முடித்து கொஞ்சோண்டு புட்டு தின்னு கண்ணால் பார்த்து காதால் சிவபெருமான் கிட்ட எப்படி பாருங்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரா? இந்த ஐம்புரியினால் நீங்க சிவபெருமான் உணர்ந்தீங்களா? அப்புறம் எதுக்கு வந்து நீங்க உட்காந்துக்கிறீங்க? ஏன் சிவஞான போத முற்பாவை பற்றியான விளக்க வகுப்பு கேட்கணும்னு நினைச்சு வந்திருக்கீங்க? சிவஞான போதத்தை கேட்டா ரேஷன் கடையில் ரொம்ப சக்கரை எச்சா போடுவான்னு சொன்னாங்களா? சிவஞான போத வகுப்பு கேட்டவங்களுக்கு பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களா? இல்ல இல்ல, நாம் இறைவனை இந்த பொறிப்புகளால் அனுபவிச்சு கட்டிதான் உட்கார்ந்துக்கணுமா? இல்ல, இந்த ஆன்மா என்ன செஞ்சது? இந்த பொறிப்புடன் என்பது நாம நினைச்சுக்கிறோம் இவ்வளவுதான் அதனால செய்ய முடியும்னு நாம் நினைச்சுக்கிறோம். ஆனா இல்ல, இதையும் கடந்து என்ன செய்ய முடியும்? அந்த உடம்புனால செய்ய முடியும். நம்ம பயங்கர வெயிலாச்சு நடந்து போக முடியல, அப்படி தகடத்தகம் போட்டுட்டு தான் தட்டு போறோம். எத்தனை பேர் செருப்பு எல்லாம் நடந்து போறாங்களா இல்லையா? அவனுக்கு மட்டும் கால் வித்தியாசமா இரும்பு கால படிச்சு ஆண்மை கொடுத்துருக்காரு இறைவன். நம்ம கால தானே அவனுக்கு இருக்கு. 100 கிலோ மூட்டை ஒருத்தர் தூக்கி என்ன செய்யறாரு? காட்டுக்கிறார். நம்மனால என்ன செய்ய முடியல? 25 கிலோ மூட்டையவே முக்கி முக்கி தூக்கி ஏன் அவங்களால முடியுதுன்னா, இந்த பொறி புலன்கள் இவ்வளவுதான் செய்யும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதையும் கடந்து என்ன செய்யும் இந்த பொறிப்புலன் செய்யும். இந்த பொறிப்புலனை விடுத்தும் இந்த ஆன்மானால் என்ன செய்ய முடியும்? அனுபவத்தின் வாயிலாக அனுபவித்து உணர முடியும். அதான் அனுபூதி நிலை என்று சொல்லக்கூடியது. இது ஆன்மா, நீயும் நானுமாய், நீயும் நானும் தான். காதல்ங்கிற உணர்வு இருக்கு இல்லையா? காதல் காதல் பிடிச்சு கள்ள காதல் சொல்லல, தங்க இலக்கிய காதல், இந்த காதல் நான் சொல்லவே இல்லை. எப்படி இறைவனுக்கு நமக்கு இருக்கு தொடர்புன்னா, ஒரு சங்க இலக்கிய பாட்டு இருக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு காதலன் அவன் காதலை நினைச்சு வயங்கி வருத்தப்பட்டு கிடக்குறான். அப்போ நண்பன் வந்து என்ன செய்யற, அவனை திட்டுறான். நீ ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை நினைச்சிட்டு இருப்பேடா, என் துன்பம் எப்படி இருக்குன்னா, கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல, கையில்லாத வாய் பேச முடியாத கால் ஊனப்பட்ட ஒருவர். அவர் முன்னாடி என்ன செய்யறது, ஒரு பாறையில ஒரு வெண்ணெய் கட்டி வச்சு பார்த்து போ என்ன செய்யறாங்க சொல்லிட்டு போறாங்க. வெயில் என்ன செய்யுது, கொழுத்து உள்ள வச்சாலே வெண்ணெய் உரியும். இப்ப அடிக்கிற வெயில் அது எங்க இருக்குது, வெளியில இருந்து ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது என்ன செய்யுது, வெயிலுக்கு அப்படியே உருகு. இவனால கை இல்ல போய் எடுக்கிறக்கு, காலும் இல்ல வாயில்ல சத்தம் போட்டு, கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உலங்கள் போல. அவன் எந்த அந்த வெண்ணெய் கட்டி இருக்கா, அதை எப்படி காப்பாத்துறான்? முன்ன அந்த முழுசா இருந்த போது கண்ணுல பார்த்தான் இல்லையா, அந்த பார்த்த அந்த நினைவுகளை தான் என்ன செய்யலாம், நினைவு வைக்க, அந்த நினைவு மூலமா காப்பாத்துறான். அந்த வெண்ணெய் கட்டி என்ன செய்ய முடியல, அந்த துன்பம் இப்படிப்பட்ட துன்பமா இருக்கும். எப்படி இருக்கும், 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாத அறிவிச்சு பின்னாடி எல்லாம் தேதி இதெல்லாம் முடிஞ்சு பின்னாடி அப்படி 1000 நோட்டா 2 கட்டு அப்படியே வீட்டுல கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அந்த வெண்ணெய் கட்டிய உருகிறத பார்த்தா அப்படி துன்பத்தை நான் அனுபவிக்கிறேனேடா அப்படின்னு சொல்ற. அந்த அனுபவம் என்பது அவனுக்கு தான் ஏற்படும் சரிங்களா. யாருனாலும் என்ன செய்ய முடியாது, இப்படி அனுபவிக்கப்படக்கூடிய பொருளாக இது இருக்கிறது உணர்த்த உணர முடியாது. யாராவது வந்து நமக்கு உணர்த்த முடியுமா? அப்படி என்ன செய்ய முடியாது, இறை அனுபவத்தை நமக்கு யாருனாலே நமக்கு வந்து உணர்த்துவதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியாது. நாமவே என்ன செய்யணும், இறைவனை உணர்ந்து கொள்ளணும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை ஓடுதல். ஐயா சொல்லுவார், கேட்டல், சிந்தித்தல், மீள கேட்டல். சிந்திச்சா மீள சந்தேகம் வரணும், அப்புறம் மீள குருநாதர் போய் என்ன செய்யணும், தெளிவுபடுத்தி கேட்கணும், அப்புறம் தான் தெளிவு கிடைக்கும். கேட்ட உடனே தெளிவு கிடைக்கிறதோ நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆன்மா. கேட்டல், சிந்தித்தல், மீள கேட்டல், அப்புறம் தெளிதல், அப்புறம் கேட்டல். 2 இடத்துல நிகழணும், முதல்ல ஒரு தடவை, அப்புறம் சிந்தித்ததால் சந்தேகம் வரும், சந்தேகத்தை மீள என்ன செய்யணும், கேட்கணும், அப்புறம் தெளிவு பெறணும், அப்புறம் நெட்டை விடணும். நெட்டை விடணும் அப்படி போய் கேட்க கூடாது, கேள்வி அங்கே நிகழாது சரிங்களா. அப்ப மூச்சு காற்று என்னதுங்க, ஆன்மா இல்லை. ஏன், அது உடல் செயல்படும் போது, மூச்சு காற்று செயல்படும் போது உடல் என்ன செய்யல, அது செயல்படல அப்படிங்கிற. அடுத்து என்ன சொல்றாரு, உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது என்று சொல்றாரு.